யோவான் சுவிசேஷம் 3 வசனங்கள் 1-8 வாசி கேட்கலாம். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 127. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் நீராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்கிறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர்வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2 பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவன் அவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் என்பதை. இந்த உலகத்தில் மனுஷனுக்கு எப்படியாவது நான் நல்லவனாக வாழணும், அதுதான் மனுஷனுடைய அடிப்படை நோக்கமாகவே இருக்கு. நல்லவனாக வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம்? நல்லவனாக வாழ்ந்து நான் பரலோகத்துக்கு போகணும். அதுதான் இன்னைக்கு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தில் அநேக முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறான். ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்வது, அல்லது ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போக என்ன செய்யணும், அதை இன்னைக்கு மனுஷர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அடிப்படையான முக்கியமான கேள்வியாக இருக்கு. இந்த கேள்விக்கு இந்த உலகம் நிறைய பதிலை சொல்லிட்டு இருக்கு. இந்த கேள்விக்கு பதிலை கண்டுபிடிப்பதற்கு மனிதர்கள் அநேக முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா வேதத்துல இந்த யோவான் சுவிசேஷம் இந்த கேள்விக்கான பதில தான் 21 சொல்லுது. நம்ம யோவான் சுவிசேஷம் 20:31 பாத்தீங்க அப்படின்னா, ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் சுவிசேஷத்தினுடைய நோக்கம், நான் எப்படி பரலோகத்துக்கு போறது, நான் எப்படி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது என்ற கேள்விக்கான பதிலை தான் 1:1 கடைசி வரைக்கும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதுல பார்க்கும்போது விசேஷமாக நம்ம வாசி கேட்ட இந்த 3 இந்த கேள்விக்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்றார். ஒரு மனுஷன் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும், ஒரு மனுஷன் எப்படி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்ற கேள்விக்கு இயேசு நேரடியாக பதில் சொல்கிறார். 3 பார்க்கும்போது, நிக்கோதேமு எனப்பட்ட ஒரு பரிசேயன் இயேசு நேரத்தில் வரான். அந்த மனுஷன் இயேசுவை சந்திக்கும்படியாக, இயேசுவை பார்க்கும்படியாக, இயேசு நேரத்தில் பேசும்படியாக அவரை போய் சந்திக்கிறான். அப்போ 2 சொல்றாரு, அவன் ராக்காலத்தில் இயேசு நேரத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கும். நீர் தேவனிடத்தில் வந்த மனுஷர் போதகர் என்று அறிந்திருக்கிறேன். ஏன்னா கடவுள் என்னுடைய ஒருத்தருடைய வாழ்க்கையில் இல்லைன்னா அந்த மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று சொல்றாரு. அதுக்கு இயேசுவோடைய பதில் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மனுஷன் மறுபடியுமா பிறக்கலனா பரலோகத்துக்கு போக முடியாது என்று நிக்கோதேமுட்ட நேரடியா சொல்றாரு. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்மளும் திருச்சபைக்கு வரோம், நம்மளும் திருச்சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். திருச்சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நான் நல்லவனா வாழ்ந்தா, இந்த மாதிரி கர்த்தருடைய வேதத்திலிருந்து சத்தியத்தை கேட்டா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் என்ற ஒரு நம்பிக்கையில நீங்களும் நானும் வந்துகிட்டு இருக்கோம். அநேக நேரத்தில் இந்த மறுபிறப்பு என்ற செய்தியை, இந்த சத்தியத்தை நம்ம தவறா புரிஞ்சுக்கொள்றோம். மறுபிறப்பு என்றால் நல்லவர்களாய் வாழ்வது அல்ல. அடிப்படையிலே நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபிறப்பு என்பது நல்லவர்களாய் வாழ்வது அல்ல. இன்னைக்கு நீங்களும் நானும் நான் நல்லவனா வாழ்வது என்று நினைத்து அதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இங்க நிக்கோதேமு அப்படிதான் நினைச்சிருந்தான். இந்த நிக்கோதேமு என்ன நினைச்சிருந்தானா, நான் பரலோகத்துக்கு போனா நான் நல்லவனா வாழணும், நான் நல்லவனா வாழ்ந்தா பரலோகத்துக்கு போயிடலாம் என்று நினைச்சு கொண்டிருந்தான். அதனாலதான் இந்த மறுபிறப்பு என்ற வார்த்தையை கேட்டோடனே அந்த மனுஷனுக்கு ஒரு கேள்வி வருது, நான் எப்படி இன்னொரு தடவை எங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ள போக முடியும் அப்படின்னு. இப்ப யூதன், இந்த பரிசு, இந்த நிக்கோதேமு என்பவன் ஒரு யூதன், அவன் ஒரு பரிசெயன். அந்த பரிசெயன் என்ன செய்வான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தை படிப்பான், கர்த்தருடைய வேதத்தை முழுமையா கை கொள்ள முயற்சி செய்வான், அதை மற்றவர்களுக்கு போதிப்பான், சமூகத்துல தன்னை நல்லவனா காட்டிக்கொள்வான். இதுதான் அவனுடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அந்த நிக்கோதேமு வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் ஆலயத்துக்கு கரெக்டா போடுவான், காணிக்கையை கரெக்டா செலுத்துவான், பலிகளை கரெக்டா கொடுப்பான், புறஜாதிகள்ட்ட இருந்து தன்னை காத்து கொள்ளுவான். ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த நிக்கோதேமு. இன்றைக்கும் நாமும் கூட மறுபிறப்பு என்பதை இப்படிதான் நினைச்சு கொண்டிருக்கிறோம். வேதத்துல இந்த நிக்கோதேமு போல இன்னொரு மனுஷனும் மறுபிறப்ப தவறா புரிஞ்சு கொண்டிருந்தான். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த வாரத்துல நம்ம சிந்திச்ச அந்த நியாய சாஸ்திரி லூக்கா 10 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 10 29 சொல்லுது, அந்த நியாய சாஸ்திரி அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய், அவன் தன்னை நல்லவன் என்று காண்பிக்க மனதாய். யூதர்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. நான் இந்த கடவுளுடைய நியாயப்பிரமாணத்தை பின்பற்றேன், மோசையை கொடுத்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றேன், தேவாலயத்துக்கு போறேன், பலிகளை செலுத்துறேன், காணிகளை செலுத்துறேன், மக்களுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறேன், மக்களுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்றேன், நான் ஜனங்களுக்கு முன்னாடி ஜோம் பண்றேன், நான் நல்லவேன், நான் பரலோகத்துக்கு போயிருவேன். இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிதான் நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒழுக்கமான வாழ்வு என்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும் என்று நினைத்து இன்னைக்கு ஒரு திரளான கூட்டம் போலியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தா நான் பரலோகத்துக்கு போயிருவேன் என்ற ஒரு நினைப்பு மனிதனுக்கு இருக்கு. நான் சாந்தமா வாழணும், நான் சமூக சேவை செய்யணும், யாருக்கும் தொந்தரவு இல்லாம நான் வாழணும், யாரையும் குறை சொல்லாம வாழணும், யாருக்கும் இடையூறு இல்லாம நான் வாழணும், என்னுடைய மனசாட்சியின்படி நான் சரியா வாழணும், எல்லாமே சமோ என்று நினைத்து நான் வாழணும் அப்படின்னு நினைச்சுதான் இன்னைக்கு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அநேக முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறான். நான் எல்லார் இடத்துலயும் அன்பா இருக்கணும், எல்லார் இடத்துலயும் யார் இடத்துலயும் கோவப்படக்கூடாது, யாரையும் நான் திட்டக்கூடாது, நான் ஒரு ஒழுக்கமா ஒரு டிசிப்ளின் லைஃப் வாழணும், காலைல சீக்கிரமா எந்திரிக்கணும், நான் எனக்கு என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய வேலையை நானே செஞ்சுக்கணும் என்று நினைத்து நானே நான் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை தான் மறுபிறப்பு என்று நினைத்து அது பரலோகத்துக்கு கொண்டு செல்லும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தா இந்த உலகம் என்ன சொல்லணும், இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லும். ஒழுக்கமா வாழும் போது அந்த மனுஷனை பார்க்கும்போது அவன் ரொம்ப டிசிப்ளின்டு மேன், அவன் ரொம்ப நல்லவன், இப்படிப்பட்ட மனுஷன் தான் நல்ல இந்த சமூகத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லி இந்த உலகம் அந்த மனுஷனை பாராட்டும். அப்படி நல்லவனா வாழ்வதற்கு நீங்களும் நானும் நிறைய பிரயாசப்படுவோம். அந்த நல்லவன் என்று காண்பிப்பதற்காக நீங்களும் நானும் நிறைய முயற்சிகளை செய்து என்னை நல்லவன் என்று காட்டுவதற்காக எல்லாமே நான் செய்வேன். தேவனிடத்திலும் நான் நல்லவன் என்று நியாயப்படுத்த முயற்சி செய்வேன். நான் நல்லவனா இருந்து தேவனை பிரியப்படுத்தலாம் என்ற எண்ணம் எனக்குள்ள உருவாகுது. தேவனை பிரியப்படுத்துவதற்கு நான் முயற்சி செய்வேன். தேவனை பிரியப்படுத்துவதற்கு நான் வேதத்தை வாசிப்பேன், ஜெபிப்பேன், திருச்சபைக்கு வருவேன், காணிக்கைகளை கொடுப்பேன், ஊழியத்தில் இணைச்சு கொள்ளுவேன், ஆலயத்தில் நான் ஒழுங்கா என்னுடைய வேலைகளை செய்வேன், இதெல்லாம் செஞ்சா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் என்ற ஒரு எண்ணம் என்னுடைய மனசை வெகுவா பாதிக்குது. இப்படி நினைத்து வாழும்போது மனிதன் பெருமை உள்ளவனாக மாறுகிறான். நான் நல்லவன், நான் சரியா வாழ்றேன், நான் ஆலயத்துக்கு கரெக்டாக போறேன், நான் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறேன், தினந்தோறும் ஜோம் பண்றேன், காணிக்கையை ஒழுங்காக கொடுக்குறேன், என்னை ஊழியத்தில் ஈடுபடுத்திக் கொள்றேன், நான் யாருக்கும் தொந்தரவு இல்லாம வாழ்றேன், என்னுடைய மனசாட்சியின்படி நான் யாருக்கும் தப்பு செஞ்சது இல்லை, நான் யாருக்கும் தெரிஞ்சு நான் வீம்பு செய்யறது கிடையாது, நான் சரியாக தான் வாழ்றேன் என்று சுயத்தை எண்ணி அவன் பெருமை உள்ள ஒரு மனுஷனாக வாழ்றான். இப்படிப்பட்ட எண்ணம் என்ன தெரியுமா, நானே என்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்வேன் என்ற எண்ணம், நானே என்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்வேன் என்ற எண்ணம் மனுஷனுடைய வாழ்க்கையை ஆக்கிரமிச்சிருக்கு. இப்படிப்பட்ட மனுஷனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் தன்னுடைய பாவத்தை விட உலகத்தினுடைய பாவத்தை பெருசா சொல்வான். இந்த உலகம் ரொம்ப பாவத்துல இருக்கு, இந்த உலகத்துல ரொம்ப மோசமான செயல்கள் நடக்குது அப்படின்னு சொல்லுவான். அவன் பாவத்துக்கு அளவு வச்சிருப்பான். பொய் சொல்வது சின்ன பாவம், விபச்சாரம் செய்வது பெரிய பாவம், ஒரே தேவனை வணங்காம இருக்கிறதுலாம் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லாமே ஒரு இடத்துல தான் கொண்டு போகுது என்று அவன் உலகத்தோடு தன்னை ஒப்புமைப்படுத்தி உலகத்தோடு இசைந்து போய் அந்த பாவத்திற்கு அளவு கொண்டு வச்சிருப்பான். பாவத்திற்கு அளவுகோலே இல்லை, பாவம் பாவம் தான், பொய் சொன்னாலும் பாவம் தான், இச்சித்தாலும் பாவம் தான், களவு செஞ்சாலும் பாவம் தான், ஒரே தேவனை வணங்காம இருந்தாலும் பாவம் தான், எல்லா பாவமும் ஈக்குவல், எந்த பாவத்துக்கும் அளவுகோல் கிடையாது. எப்படிப்பட்ட பாவம் செஞ்சாலும் அவனுக்கு தண்டனை உண்டு, எப்படிப்பட்ட பாவம் செஞ்சாலும் அவனுக்கு நித்திய ஆக்கினை தான். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பிறந்து அவன் சாகும் போது ஒரு பொய் சொல்லிட்டு அப்படியே செத்து போயிட்டு அவனுக்கு நித்திய தண்டனை, அவனுக்கு நித்திய ஆக்கின. பாவத்துக்கு அளவுகோல்கள் கிடையாது, பாவத்தினுடைய அளவின் நிமித்தமாக தண்டனைகள் கிடையாது, பாவம் செஞ்சா அவனுக்கு நித்தியமான ஆக்கின. அடுத்து இப்படிப்பட்ட மனுஷன் தன்னை நல்லவனா காட்டுற மனுஷன் என்ன செய்வானா, பாவத்தை பாவம் சொல்ல மாட்டான், அவன் பாவத்தை தப்பு அப்படின்னு சொல்லுவான். இப்படிப்பட்ட மனுஷன் ஒழுக்கத்தை முதன்மையாக பார்ப்பான். வேதத்திலிருந்து படிக்கும் போது வேதத்திலிருந்து கிறிஸ்துவை பார்க்க மாட்டான். வேதத்திலிருந்து நீ தாவீதை போல வாழு, நீ தானியேலை போல வாழு, ஆபிரகாமை போல விசுவாசம் உள்ளவனா இரு, ஏன்னா வேதத்துல அவன் கிறிஸ்துவை பார்க்க மாட்டான். இப்படிப்பட்ட மனுஷனா தான் நிக்கோதேமு வாழ்ந்து கொண்டிருந்தான். வேதத்திலிருந்து கிறிஸ்துவை பாராமல், வேதத்திலிருந்து பாவத்தை பாராமல், அவன் பாவத்தோடு அவனுடைய வாழ்க்கையில அவன் தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்னைக்கு நம்முடைய கலாச்சாரமும் நம்முடைய சமுதாயமும் இன்றைக்கு இருக்க அநேக திருச்சபைகளும் இந்த மாதிரியான போதனையை தான் சொல்லி கொண்டிருக்கு. நீங்க நல்லவனா வாழுங்க, நீங்க நல்லவங்களா வாழ்ந்தா போதும், யாருக்கும் தொந்தரவு செய்யாதீங்க, யாரையும் கெடுக்க நினைக்காதீங்க, நீங்க உங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில உங்களுடைய மனசாட்சியின்படி வாழுங்க, நீங்க செய்யறதெல்லாம் பாவம் கிடையாது, தப்பு, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்படிதான் இன்னைக்கு போதனைகள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில தான் இயேசு கிறிஸ்துவை பற்றியதான சுவிசேஷமும் சரியான முறையில கூறாம இருக்கிறாங்க. இன்னைக்கு மனுஷனுடைய காதுகள்ல கேட்கப்படுகிற செய்தி எல்லாம் சுய முன்னேற்றத்துக்கான செய்தி, என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேறுவதற்கான செய்தியை தான் இன்னைக்கு திருச்சபைகள்ல போதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்றான், இயேசு உன்னுடைய கடனை மாற்றுவார், உன்னுடைய வேலையை கொடுப்பார், உனக்கு திருமணத்தை கொடுப்பார், உனக்கு குழந்தைகளை கொடுப்பார், உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார் என்ற சுய முன்னேற்றத்திற்கான செய்திகள் தான் இன்னைக்கு பேசப்பட்டு வருகிறது. இன்னைக்கு மறுபிறப்பை குறித்து, பாவத்தை குறித்து, கிறிஸ்துவை குறித்து, சிலுவையை குறித்து எல்லாம் பேசப்படுவதே இல்லை. இப்படிப்பட்ட நிலையில தான் இயேசு நிக்கோதேமுட்ட சொல்றார், இயேசு அவசியம் அப்படின்ட்டு. ஒரு மனுஷன் நான் நல்லவனா வாழ்ந்தா போதும் பரலோகத்துக்கு போயிடலாம் என்ற கொள்கை ஏன் தப்பு அப்படின்னா, நான் நல்லவனா வாழ்ந்தா எனக்கு இயேசு அவசியம் இல்லை. நான் நல்லவனா வாழ்ந்தா முதலாவது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இயேசு அவசியம் இல்லை என்பதை நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு ஒழுக்கமான வாழ்க்கை ஏன் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது? ஏன் இந்த செல்ஃப் எஸ்டீம்டு லைஃப், என்னுடைய சுய ஒழுக்கமான வாழ்க்கை அல்லது என்னுடைய வாழ்க்கையில நான் நினைக்கிற ஒரு சில கொள்கைகள் ஏனே பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது அப்படின்னா, அது எல்லாம் இயேசுவை தடை செய்கிறது. இன்னைக்கு இந்த உலகம் போதிக்கிற சுவிசேஷம், இந்த உலகம் போதிக்கிற அந்த பாவத்திற்கான விடுதலை இயேசு இல்லாமல் இருந்தால் அது ஒருபோதும் மறுபிறப்பு அல்ல, அது ஒருபோதும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அப்படி நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அது மனந்திரும்புதல் கிடையாது, அது மறுபிறப்பு கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில நான் மறந்துடணும் அப்படின்னா எனக்கு முதலாவது இயேசு தேவை. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? என்னுடைய வாழ்க்கையில இயேசு தேவை என்ற உணர்வு இருக்குதா, இல்ல நானே பரலோகத்துக்கு போயிருவேன் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பாவம் பெருசா காணப்படுதா, இல்ல நான் நல்லவே நினைச்சு நான் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு ஒழுக்கமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய உறவினர்களுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் என் வேலையை சரியா செய்யறேன், என்னுடைய மனசாட்சியின்படி நான் சரியா வாழ்றேன், அதனால நான் பரலோகத்துக்கு போயிருவேன் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தொடர்ச்சியாக சத்தியத்தை கேட்டு வந்தாலும் நீங்களும் நான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தினால இன்ஃபுளுயன்ஸ் ஆகி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல சொல்லப்படுகிற செய்திகள் எல்லாம் நீங்க நல்லவங்க தான், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை மட்டும் இருந்தா போதும் என்று இயேசுவை மறைத்து சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதை கேட்க நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும், அது நம்மளுக்கு ஆர்வமா இருக்கும், அது நம்மளுக்கு ஈர்ப்பை தரும், ஆனா அது மறுபிறப்பின் செய்தி அல்ல, அது மறுபிறப்பின் செய்தி அல்ல. என்னுடைய வாழ்க்கையில இயேசு இல்லாம, என்னுடைய வாழ்க்கையில நான் பாவி என்ற உணர்வில்லாத சுவிசேஷம், அல்லது சுவிசேஷத்துல இயேசுவை மையப்படுத்தி என்னுடைய பாவத்தை உணர்த்தாத செய்தி, அது மறுபிறப்பின் செய்தி அல்ல. பரலோகம் செல்லணும் அப்படின்னா மறுபிறப்பு அவசியம். நீங்களும் நானும் பரலோகம் போகணும் அப்படின்னா, நீங்களும் நானும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்னா மறுபிறப்பு அவசியம். உங்க வாசி கேட்ட யோவான் சுவிசேஷம் 3:3, 3:5, 7:7 மூன்று முறை மறுபிறப்பு என்று சொல்லப்படுகிறது. மூன்று முறை இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கலனா தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கலனா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். நீங்க மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு சொல்றார். 3:3 சொல்றார், நீ மறுபடியும் பிறக்கலனா ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை காண மாட்டீங்க. 5:3 சொல்றார், மறுபடியும் பிறக்கலனா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீங்க, அடுத்து நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்றார். அப்ப இம்பார்ட்டன்ஸ் என்னது? எது இம்பார்ட்டன்ட், நான் பரலோகத்துக்கு போனா எது அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபிறப்பு அவசியம். அந்த மறுபிறப்பு என்பது சுய முன்னேற்றம் அல்ல, அந்த மறுபிறப்பு என்பது ஒழுக்கமான வாழ்க்கை அல்ல, அந்த மறுபிறப்பு என்பது என்னுடைய தன்மையில் மாற்றம், என்னுடைய என்னை மறுபடியும் புதுப்பித்தல். அது ரிஃபர்மேஷன் கிடையாது, அது என்னுடைய சுய முன்னேற்றம் கிடையாது, அது என்னுடைய தன்மையில் மாற்றம். ஒன்னு பேதுருவ திருப்பிக் கொள்ளும் ஒன்னு பேதுரு முதலாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பார்க்கும்போது பேதுரு சொல்கிறார், ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம், அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடதும் ஆகிய சுதந்திரத்துக்கு எதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார், மறுபடியும் என பிறக்க செய்தார். அந்த மறுபடியும் பிறத்தல் என்று பார்க்கும்போது அது என்னுடைய ஒழுக்க ரீதியான வாழ்க்கையை சொல்ல, என்னுடைய தன்மையில் மாற்றம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து கலாத்தியர் திருப்பிக்கும் கலாத்தியர் ஆறாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது கலாத்தியர் ஆறு பதினஞ்சு, கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமை என்றும் இல்லை, புது சிருஷ்டியே காரியம். ஒரு மனுஷனுக்கு எது முக்கியம், என்னுடைய ஒழுக்கமான வாழ்க்கை அல்ல, என்னுடைய விருத்த சேதனம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில புது சிருஷ்டியே காரியம் என்று சொல்லப்படுது. ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரத்தை திருப்பி, ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல பார்க்கும்போது இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னா அவன் புது சிருஷ்டி என்று சொல்லப்படுகிறது. கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாருங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூர்ண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அந்த மறுபிறப்பு என்று பார்க்கும் போது அது ஒழுக்கமான வாழ்க்கை அல்ல, என்னுடைய தன்மையில் மாற்றம், மனுஷனுடைய தன்மையில் மாற்றம், என்னுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றம், நம்முடைய வாழ்வில் வாழ்வியல் மாற்றம். என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் தேவை, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தன்மையில மாற்றம் தேவை. வேதம் சொல்லுது, தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன் தேவனை ஆராதிக்கவும் தேவனை நேசிக்கவும் தேவனில் களி கூறவும் தான் படைக்கப்பட்டான். முதலாவது தேவன் ஆதாம் ஏவாள் எதுக்கு படைச்சார் அப்படின்னா, தேவனை ஆராதிக்க தேவனை நேசிக்க அவரில் களி கூறதான் படைக்கப்பட்டான். ஆனா ஆதாமுடைய பாவத்தினால, ஆதாம் செய்த பாவத்தினால முழு மழுக்குணமும் என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னா பாவத்துக்குள்ளாக்கப்பட்டது, முழு மனுக்குலமும் கரைப்படுத்தப்பட்டது. ஆதாமினுடைய பாவம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளும் உட்புகுத்தப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஏன் மாற்றம் தேவை, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஏன் தேவன் என்னுடைய இருதயத்தை மாற்றணும், ஏன் நான் புது சிருஷ்டியா மாறணும் அப்படின்னா, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆதாமினுடைய பாவம் உட்புகுத்தப்பட்டிருக்கிறது, அவனுடைய பாவம் எனக்குள்ளாக வந்திருக்கிறது. ரோமர் கழுத நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், ரோமர் கழுத நிருபம் ஐந்தாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷனும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அந்த ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தினால மரணமும் வந்துச்சு என்று பார்க்கிறோம். அவனுடைய பாவம், அவனுடைய ஆதாமுடைய பாவம் அவனுடைய சந்ததியில பிறந்த எல்லா மனுஷனுக்குள்ளும் உட்புகுத்தப்பட்டது. அதனாலதான் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்துல பார்க்கும் போது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாகி என்று சொல்லுவது. அதனாலதான் பேசிய இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாகி இருக்கிற நீங்களும் நானும், பாவத்துல மரித்தவர்களாகிய நீங்களும் நானும், நான் நல்லவன் இல்ல, என்னால ஏன் நல்லது செய்ய முடியாது, ஏன் நான் ஒழுக்கமா வாழ்ந்து பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னா, மனிதனாகிய நீங்களும் நானும் பாவத்தில் செத்து போனவர்கள், பாவத்தில் மரித்தவர்கள், பாவ தன்மையை கொண்டவர்கள், பாவ தன்மையை கொண்டவர்களால ஒருபோதும் நல்லதை செய்ய முடியாது. இதுதான் மனிதனுடைய இயலாமை. மனுஷன் ஏன் தன்னைத்தானே பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியாது அப்படின்னா, மனுஷனால நல்லது செய்ய முடியாது. மனுஷனுடைய தன்மையில பாவம் மட்டும்தான் இருக்கு, மனுஷனுடைய தன்மையில ஒருபோதும் நல்லது இல்லை. ஆதாமுடைய பாவத்தினுடைய விளைவு என்னுடைய வாழ்க்கையில, அவனுடைய சந்ததியில பிறந்தனால என்னுடைய வாழ்க்கையில பாவம் மட்டும்தான் இருக்கு, நல்லதே இல்லை. அதனாலதான் எந்த மனுஷனும் நன்மை செஞ்சு பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்க எல்லாரும் சொல்லலாம், என்னுடைய மனசாட்சியின்படி நான் பர்ஃபெக்டா இருக்கு, என்னுடைய மனசாட்சியின்படி நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யல, அப்ப நான் நல்லவன் தானே. உங்களுடைய மனசாட்சி பாவத்தில் செத்து போய் கிடக்குது. உங்களுடைய மனசாட்சியின் படி செய்யற எல்லாமே பாவம் தான். மனுஷனால எப்பயுமே நல்லது செய்ய முடியாது. என்னுடைய மனசாட்சி பாவத்துல செத்து போயிருக்கிறதுனால, என்னுடைய மனசாட்சி பாவத்தினால கரபடைஞ்சு இருக்கிறதுனால, ஆதாமுடைய பாவம் எனக்குள்ள உட்புகுத்தப்பட்டு இருக்கிறதுனால, என்னையால உங்களையால இந்த உலகத்திற்கு எந்த மனுஷனாலையும் நல்லதே செய்ய முடியாது. இதான் மனுஷனுடைய நிலை. அதனாலதான் யோவான் 3:6 மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் என்று சொல்றார். மாம்சம் எவ்வளவுதான் நன்மை செய்ய செஞ்சாலும் அதனால தன்னை ஒருபோதும் பரலோகத்துக்கு நேராக கொண்டு செல்ல முடியாது. மாம்சத்தினால பிறப்பது மாம்சமா தான் இருக்கும். அவனால நல்லதே செய்ய முடியாது. மறுபடியும் ரோமர் நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 8:5-8 வாசிக்கலாம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அவன் மாம்சத்துக்குரியவன் அதை மட்டும் தான் இருக்கிறான். அவனால ஆவிக்குரியதை ஒருபோதும் சிந்திக்க முடியாது. அப்பதான் அதனாலதான் சொல்றோம், என்னையால ஒருபோதும் நல்லவனா என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, என்னையால நல்லது செய்ய முடியாது. அடுத்து 6 மாம்ச சிந்தை மரணம். அந்த மாம்சத்துல என்னதான் நல்லது செஞ்சாலும் அது எதுக்கு நேரா வழி நடத்துது, நித்திய ஜீவனுக்கு நேரா வழி நடத்தல, அதை என்னை மரணத்துக்கு நேராக மட்டுமே வழி நடத்துகிறதா 6 சொல்லுது. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். 7 எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அந்த மாம்ச சிந்தையில நான் நல்லது செய்யறேன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அது தேவனுக்கு விரோதமான பகை. ஏன்னா இந்த மாம்சத்துல நான் செய்யற எல்லா நன்மையும் அதை பாவத்தை உள்ளடக்கி இருக்கிறது. அந்த மாம்சத்துல செய்யற எந்த நற்கிரியலும் ஒருபோதும் தேவனை பிரியப்படுத்தாது, அது தேவனுக்கு விரோதமான பகையாக மட்டுமே நிற்கிறது. அடுத்து பாருங்க, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. தேவன் கொடுத்த நீதிக்கு எதிராக இருக்கிறது. அதுக்கு அந்த மாம்ச சிந்த, நான் செய்யற நல்லது தேவனுடைய நீதிக்கு இசைந்து போகாது, தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற உணர்வை தராது. வேதம் தெளிவாக சொல்லுது. அடுத்து 8 பார்க்கும் போது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். இப்படி நான் என்னுடைய வாழ்க்கையில நான் நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, அந்த மாம்சத்திலிருந்து செய்யற நல்லது ஒருபோதும் தேவனுக்கு பிரியமாய் இருக்காது. 8 தெளிவா சொல்லுது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அதனாலதான் சொல்றோம், ஒழுக்கமான வாழ்க்கை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. உங்களுடைய ஒழுக்கமான எண்ணம், நான் என்ன சுய கட்டுப்பாடோட என்னுடைய செல்ஃப் எஸ்டீம்டு ஒரு லைஃபோட நான் என்ன கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் என்னை பாதுகாத்து வாழ்ற ஒரு நல்ல வாழ்க்கையும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. ஏன்னா என்னுடைய தன்மை மாறல அப்படின்னா, என்னுடைய தன்மை புதிதாய் சிருஷ்டிக்கப்படவில்லை என்றால், என்னுடைய இருதயம் மாற்றப்படவில்லை என்றால், ஒருபோதும் பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம திருச்சபைக்கு வரோம், திருச்சபையில வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதனுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா, அந்த கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தை மாற்றும். இங்க ஒரு ஒழுக்கத்தை போதிக்கிறாங்க என்பது திருச்சபை அல்ல, ஒரு பிரசங்கம் என்பது ஒழுக்கத்தை போதிக்கும் இடம் அல்ல. இந்த உலகத்துல நீங்க இப்படி வாழுங்க, இந்த மாதிரியான ஒழுக்கத்தை, மாம்சத்துக்குரிய ஒழுக்கத்தை போதிக்கும் இடம் திருச்சபை அல்ல. உங்களுடைய இருதயத்தின் மாற்றத்தை போதிக்கும், உங்களுடைய இருதயத்துக்கு தேவைப்படும் அந்த இருதய மாற்றத்தை போதிக்கும், கர்த்தருடைய வசனத்தை போதிக்கும் இடம் தான் இந்த திருச்சபை. இந்த திருச்சபையில உங்களுடைய இருதயத்தை குறித்து தான் பேசும். இந்த திருச்சபையில உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாவத்தை தான் உணர்த்தும். இந்த திருச்சபையில உங்களை ஒருபோதும் இந்த வேதம் உங்களை நல்லவன் சொல்லாது. இந்த ஒருபோதும் திருச்சபை நீங்க உங்களுடைய நல்ல குணதேசத்தினால பரவத்து போவீங்கன்னு இந்த வேதம் சொல்லாது, இந்த திருச்சபையும் சொல்லாது. வேதம் தொடர்ச்சியா என்ன சொல்லும் அப்படின்னா, நான் நீ பாவியா இருக்கிறவனால பரலோகத்துக்கு போக முடியாது, நான் செய்யறது எல்லாமே பாவம் தான், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சுய முடிச்சினால ஒருபோதும் தேவனை சென்றடைய முடியாது என்பதை தான் வேதம் தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அநேக முறை இந்த சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கிறோம், ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய டேஞ்சர், நானுடைய சுய முயற்சியை ட்ரை பண்ணலாம் நினைப்பேன், என்னுடைய முயற்சியில பரலோகம் சென்றடையலாம் என்று நினைத்து இயேசுவை விட்டு பின்வாங்கும் தன்மை உருவாகும். இயேசு இல்லாம பரலோகம் போக முடியாது. என்னுடைய இயலாமையை புரியாமல் என்னுடைய இருதயம் மாற்றப்படாமல் ஒருபோதும் நான் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால தான் அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல தொடர்ச்சியா அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா மனுஷனுடைய பாவத்தை சுட்டி காட்டினார்கள். அப்போஸ்தலர் 3:14-15 வசனத்தை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 3:14-15 பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைவாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மறித்தோருந்து எழுப்பினார். அவருக்கு நாங்கள் சாட்சிகள். அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷனுடைய பாவத்தை சொல்றார். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்தீர்கள் என்று சொல்றார். அடுத்து 3:20 பாருங்க, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்றார். அடுத்து 2:23 பார்க்கும் போது, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிழித்து அக்கிரமக்காரர்களுடைய சிலுவையில் ஆணையடித்து கொலை செய்தீர்கள். நீங்க இயேசுவை கொன்னீங்க, அது பாவம் என்று சொல்கிறார். அதே போல அப்போஸ்தலர் 10:13 13:13 தொடர்ச்சியாக அந்த சீசர்கள் அங்க போதிக்கும் போது நீங்க நல்லவங்களா வாழுகின்ற ஒழுக்க செய்தியை சொல்ல அங்க மனுஷனுடைய பாவம் இப்படிப்பட்டது என்பதை சுட்டி காட்டினார்கள். மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னா என்னுடைய பாவம் சுட்டி காட்டாம ஒருபோதும் மறுபடியும் ஆக பிறக்க முடியாது. நீங்கள் நானும் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா மறுபிறப்பு அவசியம். அந்த மறுபிறப்பு வேணும் அப்படின்னா முதலாவது என்னுடைய பாவம் சுட்டி காட்டப்படணும். ஏன் பாவம் சுட்டி காட்டப்படணும் அப்படின்னா உங்களையும் என்னையும் படைத்த தேவன் பரிசுத்தர். ஏன் என்னுடைய பாவம் சுட்டி காட்டப்படணும் அப்படின்னா உங்களையும் என்னையும் படைத்த தேவன் பரிசுத்த தேவன். பாவத்தில் இருக்கிற மனிதனை இந்த பரிசுத்தமான தேவனால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். வேற யாராலையும் காப்பாற்றப்பட முடியாது. வேற யாராலையும் அந்த மனுஷனை காப்பாற்ற முடியாது. பரிசுத்தமான தேவன் ஒருவாரால மட்டும்தான் இந்த பாவத்தில் மரித்து போயிருக்கிற மனிதனை காப்பாற்ற முடியும். ஏன் அப்படின்னா பரிசுத்தமான தேவன் உங்களை போல என்னை போல அல்ல. ஏன் அந்த தேவனால காப்பாற்ற முடியும் அப்படின்னா அவர் உங்களை போல என்ன போல அல்ல. அவருடைய பரிசுத்தத்தை எந்த மனுஷராலும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த பரிசுத்தத்தை நீங்களால ஒருபோதும் எட்ட முடியாது. அது மேன்மையான பரிசுத்தம். அதனாலதான் 1 யோவான் 3:5 பார்க்கும் போது தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. தேவன் பரிசுத்தராயிருக்கிறார், அந்த பரிசுத்தத்துல கொஞ்சம் கூட இருள் இல்லை. அது உங்களால என்னால ஒருபோதும் புரிஞ்சுக்க முடியாது. மனிதன் எட்டக்கூடாத அளவுக்கு பரிசுத்தத்தில் இருக்கிறார் கடவுள். அவரால் படைக்கப்பட்ட எந்த படைப்பும் அந்த பரிசுத்தத்தை எட்ட முடியாது. அவர் தான் வந்து உங்களை நீங்க காப்பாற்ற முடியும். ஏன்னா அவர் பரிசுத்தமான தேவனாக இருக்கிறதுனால அந்த பரிசுத்தத்திலிருந்து அவருடைய நீதி வெளிப்படுகிறது. அவருடைய பரிசுத்தத்தை யார் எந்த மனுஷனாலும் எட்ட முடியாது. அந்த பரிசுத்தத்தை எந்த மனுஷனாலும் திருப்தி செய்ய முடியாது. அதனாலதான் சொல்றோம் ஒழுக்கமான வாழ்க்கை தேவனை திருப்தி செய்யாது. ஒழுக்கமான வாழ்க்கை ஒரு சுய கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை ஏன் பரலோகத்துக்கு கொண்டு போகாது அப்படின்னா அந்த சுய கட்டுப்பாடான ஒழுக்கமான வாழ்க்கை தேவனுடைய பரிசுத்தத்தை திருப்தி செய்யாது. ரொம்ப அடிப்படையான ஒரு சில காரியங்கள். ஏன்னா தேவன் பரிசுத்தராய் இருக்கிறனால அந்த பரிசுத்தினுடைய வெளிப்பாடு அவருடைய நீதி. அந்த பரிசுத்தம் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. அந்த நீதிக்கு முன்னாடி ஆதாமுடைய சந்ததியில பிறந்த எல்லா மனுஷனும் தண்டனைக்கு பாத்திரவனாக இருக்கிறான். அந்த நீதி தண்டனையை வெளிப்படுத்துகிறது. அந்த தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு இயேசு அவசியம். ஏசாயா 64 திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 64:6 முதல் பகுதி, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையைப் போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றையைப் போல் எங்களை அடித்துக் கொண்டிருக்கிறது. மனுஷனுடைய நீதியை குறித்து சொல்றார். தேவனுடைய பரிசுத்தம் தேவனுடைய நீதியை குறித்து சொல்லுகிறது. அதே சமயத்தில் ஏசாயா 64:6 மனுஷனுடைய நீதியை குறித்து சொல்கிறது. மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றையைப் போல் எங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. நாங்க எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறோம்? பாவியா இருக்கிறேன், அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக நான் குற்றவாளியாக அக்கிரமக்காரன போல அழுக்கான கந்தையுடைய மனுஷனாக இருக்கிறேன். நம்முடைய செயல்பாடுகளால் ஒருபோதும் கடவுளை திருப்தி செய்ய முடியாது. அந்த பரிசுத்தமான தேவன் என்ன செஞ்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காக தன்னுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். மறுபடியும் பிறப்பதற்கு இயேசு கிறிஸ்து அவசியம். இயேசு கிறிஸ்து எப்போ அவசியமாகப்படுவார் என்று பார்த்தீங்க அப்படின்னா, நான் பாவி என்று உணரும் போது எனக்கு இயேசு கிறிஸ்து அவசியமாகப்படுவார். நான் பாவி என்ற உணர்வில்லாமல், நான் தண்டனைக்கு பாத்திரவான் என்ற உணர்வில்லாமல், நித்திய ஆக்கினைக்கு நேராக மனுஷன் என்ற உணர்வில்லாமல் ஒருபோதும் இயேசு எனக்கு அவசியப்பட மாட்டார். இன்னைக்கு சொல்லுகிற பிரசங்கத்தினுடைய தவறு என்ன அப்படின்னு சுவிசேஷத்தினுடைய தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனை பாவின்னு சொல்ல மாட்டான். மனுஷனை பாவின்னு சொல்லாதனால இயேசு கிறிஸ்து அவசியப்பட மாட்டிருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு பேசப்படுகிற பிரசங்கங்கள் மாரல் ஸ்டோரிஸா இருக்கு. அது பல்லோகத்துக்கு கொண்டு செல்லாது. உங்களுடைய பாவம் சுட்டி காட்டப்படும் போது இயேசு கிறிஸ்து அவசியமாகப்படுவார். இயேசு கிறிஸ்து அவசியமாகப்படும் போது சிலுவை மரணம் அவசியமாக காணப்படும். அந்த சிலுவை மரணம் அவசியமாக காணப்படும் போது அந்த மேன்மையான ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஏன் ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க? இன்னைக்கு ஏன் இந்த பிரசவம் கடினமா இருக்கு அப்படின்னா, உங்களை பாவின்னு சொல்றதுனால, உங்களை என்னையும் பாவின்னு சொல்றதுனால. இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கோம். அந்த இயேசு யார்? அந்த இயேசு என்னை மீட்டுக் கொள்வதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய பிரதான நோக்கம் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு அல்ல, உங்களை என்னுடைய ஒழுக்கமான வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு அல்ல, உங்களுக்கு எனக்கு நன்மை செய்வதல்ல, உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்பதற்காக பரிசுத்த தேவன் தன்னுடைய பரிசுத்த குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அந்த பரிசுத்த குமாரன் இந்த உலகத்துல வந்து என்ன செஞ்சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர் உங்களை போல என்ன போல வாழ்ந்தார். உங்களை போல என்னோட போல அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து ஒழுக்கமான வாழ்க்கை வாழல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து ஒழுக்கமான வாழ்க்கை வாழல, பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தார் அப்படின்னா உங்களுக்கு எனக்கு மீட்பு கிடைச்சிருக்காது. அவர் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தனால மட்டும்தான் உங்களுக்கு எனக்கு மீட்பு கிடைச்சது. அவர் ஒழுக்கமான வாழ்க்கையை பிரதானப்படுத்தாமல் அவர் பாவமில்லாதவராய், பரிசுத்தராய், எந்த பாவமும் செய்யாதவராய், தேவனுடைய கட்டளைகளை முழுவதுமாக கை கொள்வதை மட்டுமே நோக்கமாய் வைத்து வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகம் தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கு, இயேசு கிறிஸ்து ஒரு மாரல் டீச்சர் என்று சொல்லி இல்ல. இயேசு கிறிஸ்து கடவுள், அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார், அவர் பாவமில்லாதவராய் வாழ்ந்தார். உங்களை என்னை எது ரட்சிக்கும் அப்படின்னா, இந்த பாவம் இல்லாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது. எது எனக்கு மறுபிறப்ப கொண்டு வரும் அப்படின்னா, இந்த பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது. இந்த பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து எனக்கு அவசியம் என்பதை நான் உணரும் போது, இந்த பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை உணரும் போது, இந்த பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவின் மீது உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் அவர் மீது வைக்கப்பட்டது. எப்ப மறுபடியும் பிறந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படின்னா, இயேசு ஒரு மாரல் டீச்சரா பார்க்கும் போது இல்ல, இயேசு ஒரு நல்ல போதகரா பார்க்கும் போது இல்லைன்னு நிற்கும் தேவமாதான் சொன்னான். நீர் நல்ல போதகர் என்று அறிந்து இல்ல தம்பி, அதை பார்க்க கூடாது, நாம் பரிசுத்தமான தேவனுடைய குமாரன் என்பதை பார் என்றார் இயேசு. இன்னைக்கு இந்த உலகம் இயேசுவை தவறா பார்க்கறதுனால அவன் போலியா இயேசுவை நம்பி நானும் பரலோகத்துக்கு போயிருவேன் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நான் அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சர்ல இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறோம்? அவர் பரிசுத்த தேவகுமாரன், அவர் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழல, அவர் பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் பாவம் இல்லாதவராய் வாழ்ந்து சிலுவையில என்னுடைய பாவமும் உங்களுடைய பாவமும் அவர் மீது வைக்கப்பட்டது. மாசற்ற குற்றமற்ற ரத்தம் அந்த இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து யார் என்று பார்க்கும்போது, பாவம் அறியாத அவர் உங்களுக்காக எனக்காக பாவமாக்கப்பட்டார். அவர் மீது என்னுடைய பாவம் வைக்கப்பட்டது. அவர் பாவம் செஞ்சு போய் சிலுவையில மரிக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னா நான் இயேசு கிறிஸ்துவை சரியான முறையில புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து எந்த பாவமும் செய்யாதவராய் வாழ்ந்து உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே மரித்தார். இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை கேட்கும் போது, இப்படிப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய மேன்மையான பரிசுத்தத்தை நான் கேட்கும் போது, நான் பாவி என்று உணரும் போது, எனக்கு இயேசு அவசியம், அவர் பரிசுத்தமானவர் என்பதை நான் உணரும் போது என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னா, எசேக்கியேல் 36 அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. பழைய ஏற்பாட்டுல 1008 பக்கம் எசேக்கியேல் 36 அதிகாரம் 26-27 வசனத்தை பார்க்கும்போது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்களுக்கு மாம்சம் உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களுக்கு என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவையின்படி செய்யவும் பண்ணுவேன். இப்படி இயேசு கிறிஸ்துவை கேட்கும் போது, நாம் பாவியான மனுஷன், இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்தில் வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து எனக்காக சிலுவையில் மரித்தார் என்ற செய்தியை கேட்கும் போது, அந்த செய்தியின் மூலமாக பரிசுத்த ஆவியான தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுவார். அதான் இந்த 26 வசனம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பார் பரிசுத்த ஆவியானவர். வேதம் சொல்லுது, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை கேட்கும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார். பரிசுத்த ஆவியானவர் தானாக செயல்பட மாட்டார். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா, வேதத்தை சரியான முறையில போதிக்கப்படணும், அந்த மனுஷன் வேதத்தை சரியா கேட்கணும், வேதத்துல சொல்லப்பட்ட மாதிரி சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும், வேதத்துல சொல்லப்பட்ட மாதிரி மனுஷன் பாவி என்பதை சொல்லணும், வேதத்துல சொல்லப்பட்ட மாதிரி இயேசு அவர்கள் பிரசங்கிக்க வேண்டும். அப்படி பிரசங்கிக்கப்படும் போது மட்டும்தான் மனுஷனுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக செயல்படுவார். அப்பொழுதுதான் மனுஷனுடைய இருதயத்துல கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பார். மறுபிறப்பு என்று என்னன்னா, இந்த பரிசை இந்த நிக்கோதேமோ, அவன் நான் நல்லவன் நினைச்சிட்டு இருந்தான், நான் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்றேன், நான் நல்லவனா ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்றேன். இயேசு சொல்றாரு, நீ மனந்திரும்பலப்பா, நீ மறுபடியும் பிறக்கல, உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இல்ல, நீ மறுபடியும் பிறக்கணும்னா நான் யார் என்பதை புரிந்து கொள், நீ யார் என்பதை புரிந்து கொள், நான் பரிசுத்த தேவகுமாரன், நீ பாவியான மனுஷன், உன்னை மீட்பதற்கு நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன், நான் சிலுவையில் உனக்காக நீ மறிக்க வேண்டிய இடத்துல நான் மறிக்க போகிறேன். அதை விசுவாசிக்கும் போது உன்னுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார், அந்த கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்றார். மறுபிறப்பு என்பது பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களுடைய இருதயத்தில் செயல்படுவது, அதான் மறுபிறப்பு. அது மனுஷனுடைய செயல் அல்ல, அது தேவனுடைய செயல், அது தெய்வீக செயல்பாடு. அதனாலதான் மனுஷன் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்று சொல்கிறோம். அதனாலதான் மனுஷன் தன்னுடைய ஒழுக்கமான வாழ்க்கையினால என்ன பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியாது என்பதை தொடர்ச்சியாக சொல்றோம். அதனாலதான் உங்களுடைய நற்கிரிய, நம்ம திருவிருந்து செய்தியில கேட்டோம், என்னுடைய நற்கிரிய என்ன பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது, என்னுடைய நற்கிரிய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையை தராது. எது எனக்கு பாவத்திலிருந்து விடுதலையை தரும்? வேதத்தில் சொல்லப்பட்ட மாதிரி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது, வேதத்தில் சொல்லப்பட்ட மாதிரி சிலுவையை நோக்கி பார்ப்பது, அந்த சிலுவையில என்ன நடந்தது என்பதை நான் விசுவாசிப்பது, சிலுவையில இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை சுமந்து சிலுவையில மறித்து என்னையும் பிதாவையும் ஒப்புரவாக்கி தேவனுடைய நீதியை தேவனுடைய கோபத்தை தணித்தார், அதை நம்ம விசுவாசிக்கணும். அந்த விசுவாச அந்த விசுவாசிப்பின் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த தேவனுடைய வார்த்தையினால் என்னுடைய இருதயத்துல செயல்பட்டு அங்க என்ன சொல்றாரு என்று பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் 36 அதிகாரத்துல, உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து. மறுபிறப்பினுடைய அடையாளம் தான் மனம் திரும்புதலும் விசுவாசமும். இந்த செய்தி கேட்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்துல செயல்படுறார். அப்ப என்னுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் வர்றார். அவர் வந்ததுக்கு பின்பாக தான், உங்கள் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவையின்படி செய்யவும் பண்ணுவேன். மறுபிறப்பு இருந்தாதான் மனம் திரும்புதலும் விசுவாசமும் வரும். மறுபிறப்பு இல்லை அப்படின்னா மனம் திரும்புதலும் விசுவாசமும் வராது. அதுக்கு என்னுடைய இருதயத்துல நான் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியும். அப்ப ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னா, அது பரிசுத்த ஆவியானவருடைய வேதத்தின் மூலமாக என்னுடைய இருதயத்துல வல்லமையாய் செயல்படுதல். அப்ப நான் பரலோகத்துக்கு போகணும்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நான் பரலோகத்துக்கு போக முடியாது. பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் பரலோகத்துக்கு போக முடியாது. அதான் இங்க சொல்றாரு நிக்கோதேமுட்ட. நீ நல்லவனா வாழ்றதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அவசியம். அவர் இருந்தா மட்டும்தான் நீங்க மனம் திரும்ப முடியும். மனம் திரும்புதல் அப்படின்னா நான் பாவத்தை வெறுக்க முடியும். மனம் திரும்புதலுடைய அடையாளங்கள் என்ன? பாவத்தை வெறுத்தல். நானா பாவத்தை வெறுக்க முடியாது. ஏன்னா என்னுடைய தன்மை பாவத்தன்மை. மனுஷன் பாவத்தை நேசிப்பான், விரும்பி விரும்பி செய்வான். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இதயத்தில் இருக்கும் போது மட்டும்தான் பாவத்தை வெறுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இதயத்தில் இருக்கும் போதுதான் இயேசுவை நேசிக்க முடியும். மனுஷன் தானாக இயேசுவை நேசிக்க முடியாது. மனுஷன் தானாக கடவுள் இடத்துல சென்றடைய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அந்த கல்லான இருதயத்தை எடுத்து, சதையான இருதயத்தை என்னுடைய இருதயத்துல வைத்து, அவர் என்னுடைய உள்ளத்தில் இருக்கும் போது மட்டும்தான் நான் பாவத்தை வெறுத்து இயேசுவை நேசிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில ஒழுக்கத்தின் அடிப்படையில் நான் இயேசுவை நேசிக்கவே முடியாது. என்னுடைய ஒழுக்க வாழ்க்கையின் அடிப்படையில நான் பாவத்தை வெறுக்க முடியாது. பாவத்துக்கு எதிராக சண்டை போட முடியாது. இன்னைக்கு ஏன் நிறைய நேரத்தில் விசுவாசிகள் பாவத்தில் தோத்து போறோம், பாவத்தில் வீழ்ந்து போறோம்னா, நான் மேற்கொண்டுருவேன் என்று நான் நினைச்சுக்கிட்டு இருக்கனாலதான். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு தான் பாவத்தை வெறுக்க முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒருபோதும் மனிதன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. மறுபிறப்பு அடையாமல் எந்த மனுஷனும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அதனாலதான் சங்கீதம் 51 திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 51 தாவீது சொல்றாரு, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவம் செஞ்சுட்டு தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், கிரியேட் அப்படின்னு சொல்லுது. என்னுடைய இருதயத்தை மாத்துங்கன்னு சொல்லல, என்னுடைய இருதயத்தை புதுப்பீங்க, கிரியேட் சிருஷ்டிங்க. என்னுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாங்க. இப்படிப்பட்ட மனுஷனால மட்டும்தான் பரலோகம் போக முடியும். வேற எந்த மனுஷனாலையும் பரலோகம் போக முடியாது. இந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கணும் அப்படின்னா, அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, தான் பாவி என்பதை உணர்ந்து, இயேசு கிறிஸ்து யார் என்பதை புரிந்து கொண்ட மனுஷனுடைய வாழ்க்கையில மட்டும்தான், அப்படிப்பட்ட செய்தியை கேட்கிறவனுடைய வாழ்க்கையில மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார். நீங்களும் நான் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. பரிசுத்த ஆவியானவரோட மட்டும்தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். நீங்களும் நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, தொடர்ச்சியாக உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தொடர்ச்சியாக நான் பாவி என்று உணர்வை நீங்க எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. தொடர்ச்சியாக அந்த வேதத்திலிருந்து நீ உங்களுடைய மேன்மையான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை கேட்க உதவி செய்து கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவரே, என்னுடைய இதயத்துல நீங்க வல்லமையா செயல்படுங்க என்று அவருடைய நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தையினால என்னுடைய இதயத்துல பேசுங்க என்று அவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய சுய முயற்சினால ஒழுக்கத்தினால நான் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவரே, நீரினுடைய வாழ்க்கையில நான் பரலோகத்துக்கு போக முடியாது என்ற ஆணித்தனமான ஜபத்தினால ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இறங்குங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க இடத்துல வருகிற ஒருபோதும் புறம்பை தள்ளமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, என் இடத்துல வாங்கன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நோக்கி கூப்பிடுறவங்கள்ட்ட அவர் நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். நிறைய பேர் தொடர்ச்சியா திருச்சபைக்கு வந்து இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறீங்க. தொடர்ச்சியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தொடர்ச்சியா கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நன்மையான வாழ்க்கையின் மூலமாக ஒருபோதும் பரவத்து போக முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? உங்களுடைய இருதயம் சதியான இருதயமா இருக்குதா? உங்களுடைய இருதயத்துல தேவன் தன்னுடைய ஆவியை கொடுத்திருக்கிறாரா? தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. வேதம் தெளிவா சொல்லுது, தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவருடையவன் இல்லாதவன் ஒருபோதும் பரலோகத்துக்கு போக மாட்டான். நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னிடத்துல கிருபையாரம், அதான் எபேசிய 2:8 சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படும். அந்த கிருபை இப்ப வந்திருக்கு உங்கள் இடத்துல. அந்த கிருபை என்பது அவருடைய வார்த்தையை கேட்பது அவருடைய கிருபை. அந்த கிருபை அவருடைய வார்த்தையில வெளிப்படுது. அந்த கிருபை இயேசு கிறிஸ்து. அந்த கிருபையாலே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கேட்கும் போது அவரை அண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில வல்லமையாய் செயல்படுங்க. உங்களுடைய நாமத்தை குறித்து கேட்டேன், நீர் யார் என்பதை குறித்து கேட்டேன், நான் யார் என்பதை குறித்து கேட்டேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில செயல்படுங்கள் என்று கேட்கும் போது நிச்சயமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். அவர் யாருக்கும் தூரமானவர் அல்ல. அனுக்கிரக காலத்தில் அவரை பற்றி கொள்ளுங்க. விசுவாசிகள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா பாவத்தை வெறுக்கிறோமா?
பாவத்துக்கு எதிராக போராடுறோமா?
பாவத்தை எடுத்துக்கிறேன், பாவத்தோடு நான் போராடுறேன், ரைட், அப்படின்னு இருப்பது மனந்திரும்புதலினுடைய கனிகள் அல்ல. பாவத்தை வெறுத்து பாவத்தோடு போராடி பாவத்தை எவ்வளவு தூரம் நான் நேசித்தேனோ அதை விட அதிகமாக நான் இயேசுவை நேசிக்கிறேனா? நான் வேதத்தை வாசிக்கிறேன், அந்த வேதம் எனக்கு என்னோட வாழ்க்கையில செயல்படுதா? அந்த வேதத்தை நான் நடைமுறைப்படுத்துறேனா? இதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் இருந்தா என்னுடைய வாழ்க்கையில ஏற்படும் மாற்றங்கள், என்னுடைய வாழ்க்கையில ஏற்படும் அடையாளங்கள். நான் பாவத்தை வெறுக்காம இயேசுவை நேசிக்காம இருந்தேனா என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ரச்சிக்கப்பட்டேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அடையாளங்கள் இருக்குதான்னு பாருங்க. தொடர்ச்சியா பாவத்தை வைத்து போராடுறீங்களான்னு பாருங்க. பாவத்தை வெறுக்கிறீங்களான்னு பாருங்க. இயேசுவை நேசிக்கிறீங்களான்னு பாருங்க. ஏன்னா தேவன் ஆதாம முதல் முதலாக படைக்கும் போது அவரை ஆராதிக்கவும் அவரை நேசிக்கவும் அவரில் கழி கூறவும் தான் படைக்கப்பட்டான். மனுஷன் படைக்கப்பட்டதனுடைய அடிப்படையான நோக்கம் அவரை ஆராதிக்க, அவரை நேசிக்க, அவரில் கழி கூற. நீங்க அவரை ஆராதிக்கிறீங்களா? நீங்க அவரை நேசிக்கிறீங்களா? அவருடைய உறவுல சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லைன்னா மறந்துடுங்க. ஆண்டவரே, நான் உண்மை உண்மையாய் ஆராதிக்கவும் உண்மையாய் நேசிக்கவும் பாவத்தை விட அதிகமாய் உண்மை நேசிக்க உதவி செய்ய, உம்முடைய உறவுல நான் சந்தோஷமா வாழ உதவி செய்ய, அந்த நிலைவரமான ஆவி என்னுடைய இருதயத்துல தாங்க ஆண்டவர் என்று ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாத ஜனங்கள், மறுபடியும் இந்த கிருபையான சத்தியம் உங்களுடைய காதுகளில் கேட்கப்பட்டிருக்கு. ஆண்டவரே, நீர் வல்லமையா என்னுடைய வாழ்க்கையில செயல்படுங்க என்று சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்துல கல்லான இருதயத்தை தூக்கி போட்டு சதையான இருதயத்தை தாங்க. உம்முடைய ஆவினால உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளவும் அதன்படி செய்யவும் எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. யாரால அவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை ஒருபோதும் குறுகி போவதில்லை. அவர் தன்னுடைய கையை தாராளமாய் நீட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தை இன்னும் அதிகமாய் விரித்து ஜனங்களை தன் பக்கமாக ஈர்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ரட்சணை நாள், இன்றைக்கு அனுக்கிற காலம், இன்றைக்கு அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அவரை பற்றிக் கொள்ளுங்கள். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.